إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال الله أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر صدق الله مولانا العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه الحديث أو كما قال عليه الصلاة والسلام إلا فهل فغتيهم إن دوله فريت فريفالت ولنرات كنركم فريت رب العالمين الله ورونك ولتاهتم الحمد لله சலாத்தும் சலாமும் இந்த நபியை அல்லாஹ் இந்த முழு உம்மத்தினுடைய நேர்வழியாகவும் ரஹ்மத்தாகவும் அருளாகவும் அனுப்பி வைத்தானோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களை நேசிக்கின்ற கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற உத்தமர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுடைய புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் இவைகளையெல்லாம் அல்லாஹ் வேண்டாம் என்று சொல்லி தடை செய்து ஹராமாக்கியிருக்கிறானோ அத்தனை காரியங்களை விட்டும் அல்லாஹுவை பயந்து தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வா என்று சொல்லக்கூடிய இடையச்சம் அல்லாஹுடைய பயத்தை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் கண்ணியமான அல்லாஹு நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த வருடத்தினுடைய ரமலானையும் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நசீபாக்கியிருக்கிறார். சென்ற வருடம் ரமலானில் எம்மோடு இருந்தவர்கள், எம்மோடு பெருநாள் கொண்டாடியவர்கள், எம்மோடு கலந்துரையாடிய எத்தனை உறவுகள் இந்த வருட ரமலானுக்குள் கபருடைய வாழ்க்கையை அடைந்து விட்டார்கள், கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த வருடத்தினுடைய ரமலானையும் அல்லாஹ் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த ரமலானை எப்படி கழிக்க வேண்டும் என்றால் அடுத்த வருட ரமலான் எனக்கு கிடைக்காது என்ற எண்ணத்தோடு கழிக்க வேண்டும். யாருடைய வாழ்வும் நிச்சயம் கிடையாது, ஏன் பெருநாள் கிடைக்குமா என்பது கூட நிச்சயம் கிடையாது. அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா உமர், உங்களுக்கும் உங்களுடைய மரணத்துக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் எவ்வளவு என்று சொன்னால்
உங்களுடைய கழுத்து பிடரி நரம்பை விட உங்களோட மரணம் நெருக்கமாக இருக்குது என்று சொன்னார் சொல்லுங்க. எனவே ஒரு கண்ணை மூடி மறுகண்ணை திறப்பதற்கு முன்னால் மரணம் வரலாம், மிம்பரை விட்டு இறங்கி தொழுவிப்பதற்கு முன்னால் மரணம் வரலாம், எடுத்த உடுப்பை உடுப்பதற்கு முன்னால் மரணம் வரலாம். எனவே இந்த ரமலானை எல்லோரும் எந்த சிந்தனையோடு கழிக்க வேண்டும் என்றால், அடுத்த வருட ரமலானுக்கு நான் இருக்க மாட்டேன் என்ற சிந்தனையோடு கழியுங்கள், அல்லாஹ் கபூல் செய்வானா. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஃபத்வாவில் நான் இரண்டு விடயம் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலாவது, இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன? இந்த ரமலானை ஏன் அல்லாஹ் தெரிவு செய்தான்? அடுத்தது, இந்த ரமலானில் நாம் எந்த வகையான மாற்றங்கள் வாழ்வியல் சம்பந்தமாக கொண்டு வர வேண்டும் என்ற இரண்டு தலைப்புகள் இன்ஷாஅல்லாஹ் நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசி முடிப்பேன் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, எல்லோரும் ஆழமாக உள்ளத்தில் கவனமடுங்கள். அல்லாஹ்விடத்தில் ஒரு பண்பு இருக்கிறது என்னவென்றால், அவனுக்கு எது விருப்பமோ அதை அவன் தேர்வு செய்வான். உன்னுடைய ரப்பு அல்லாஹ் அவன் நாடியதை படைப்பான், அவன் படைத்ததிலிருந்து அவனுக்கு எது விருப்பமோ அதை தெரிவு செய்வான். உதாரணமாக சொல்ல போனால், ஏழு வானங்களை படைத்தல்லாஹ் தன்னுடைய அரிசியை வைப்பதற்காக தான் உட்காருவதற்காக ஏழாவது வானத்தை அல்லாஹ் தெரிவு செய்தான். இந்த பூமியை படைத்தால்தான் எத்தனையோ வகையான படைப்புகளை படைத்துவிட்டு மக்கா மதீனா பைத்துல் முக்கத்தஸ் போன்ற முக்கியமான இடங்களை கண்ணியமான இடங்களாக அல்லாஹ் தெரிவு செய்தான். ட்ரிப்போவதாக இருந்தாலும், ஒரு மஸ்ஜிதை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று வீட்டை விட்டு கிளம்பினாலும், இந்த மூன்று மஸ்ஜிதுகளை தவிர வேற எந்த ஒரு மஸ்ஜிதுக்கும் போக முடியாது. இந்த மூன்று மஸ்ஜிதுகளும் தான் ஜியாரத் செய்ய மார்க்கம் அனுமதி அளித்தது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பூமியில் அந்த மூன்றையும் தெரிவு செய்தான். அடுத்ததாக, வேதங்களை அல்லாஹ் அனுப்பினான். நான்கு வேதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது: தௌராத், இன்ஜில், ஜபூர், ஃபுர்கான். இந்த நான்கு வேதங்களிலும் அல்லாஹ் குர்ஆனை ஃபுர்கானை அல்லாஹ் கண்ணியமான ஒரு வேதமாக, அடிப்படை வேதமாக தெரிவு செய்தான். இன்ஜீலில் தௌராத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இன்ஜீலிலும் தௌராத்திலும் இந்த சஹாபாக்களை பற்றி சொல்லி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அடிப்படை மூன்று வேதங்களிலும் உள்ளது இந்த நான்கு. முதலாவது, இந்த குர்ஆனுடைய வேதத்தில் அடிப்படையாக இருக்கிறது. முழு 700 கோடி மக்கள் இந்த பூமியில் இப்பொழுது வாழ்கிறார்கள். இதுக்கு முன்னால் பல கோடி மக்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் கியாமத்துல நாள் வரைக்கும் இந்த மனித பிறப்பு இறப்புகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கும், நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் எல்லா மனிதர்களை விடவும், எல்லா படைப்புகளை விடவும், கண்ணியமான மனிதராக, உத்தம மனிதராக, சங்கையானவராக ஒரு மனிதரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்கள்தான் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களைப் போல இந்த பூமியில் கண்ணியமான மனிதரின் யாரும் வருவதும் இல்லை, வரப்போவதும் இல்லை, வந்ததும் இல்லை. இந்த பூமியில் ரசூல்மார்களுக்கு தலைவராக ஆக்கினான் கடைசி நபியை, நபிமார்களுக்கு தலைவராக ஆக்கினான் கடைசி நபியை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளுக்கும் ரஹ்மத்தாக ஆக்கினான். ரஹ்மத்துல்லில் ஆலமீன், முழு உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாக அல்லாஹ் ஆக்கினான். அதனாலதான் அதில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு சஹாபாக்களை அனுப்பும் போது ரவானி செய்வார்கள், யுத்தத்துக்கு போகும்போது இலைகளை பிக்காதீர்கள், மரங்களை உடைக்காதீர்கள், விக்கர் செய்கிறது, அதுக்கும் உயிர் இருக்கிறது, நீங்கள் யுத்தத்துக்கு போனால் எதிரிகளுடைய பெண்களை நீங்கள் துவம்சம் செய்யாதீர்கள், கர்ப்பிணி தாய்மார்களை தாக்காதீர்கள், குழந்தைகளுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், வயோதிபர்களுக்கு மரியாதை கொடுங்கள். யாரை பார்த்து? எதிரிகள் தரப்பில் உள்ளவர்களை பார்த்து. செல்லதாளத்தில் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், எதிரிகளில் உள்ள வயோதிபர்களை கூட நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள். இதுவெல்லாம் நிகழ்ந்து யுத்தம் மூலல்ல காவிர்கள் பின்னாகி விட்டார்கள் என்றால், நீங்க ஈர்த்தி எறிஞ்சி நீங்க அம்பெறிஞ்சி யுத்தத்தை மூல வைக்காதீர்கள், வீடு திரும்பி விடுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு ஓனாய் ஓடி வந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த தனி உரிமைகள் இருக்கிறது. என்ன உரிமை என்றால், எனக்கென்று அல்லாஹ்வால் முடிவு செய்யப்பட்ட உணவை நான் தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த ஆட்டு இடையன் என்னை விட்டும் ஆடுகளை துரத்துகிறான். ஒரு ஒட்டகம் ஓடி வந்து சொன்னது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், என்னுடைய எஜமான் என்னுடைய என்னை வளர்க்கக்கூடியவன் எல்லை மீறி வேலை தருகிறான், சாப்பாடு கொஞ்சமா தாரான். நபீரத்தில் வந்து முறையிட்டது செல்லந்தாலை செல்லவார்கள் சொன்னார்கள், அந்த எஜமானனை கூப்பிட்டு, மனிதா, இந்த ஒட்டகம் என்னிடத்தில் முறையிடுகிறது, நீ வேலையை அதிகமாக கொடுப்பதாகவும் சாப்பாடு குறைவாக கொடுப்பதாகவும் என்னிடத்தில் முறையிடுகிறது என்று சொன்னார்கள். எனவே முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லக்கூடிய மனிதர் முழு உலக மக்களுக்கும் ரஹ்மத்தாக வந்தார்கள். அல்லாஹ் தெரிவு செய்தான், அல்லாஹ் தெரிவு செய்தான். இதே போலதான் 12 மாதங்களில் அவன் இந்த பூமியில் எதையெல்லாம் சிறப்பான அம்சங்கள் என்று நிகழ்த்த விரும்பினானோ அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் 12 மாதங்களில் ரமலானை தெரிவு செய்து இந்த ரமலானில் தான் நிகழ்த்தினான். 12 மாதங்களில் சிறந்தது ரமலான். ரமலான் என்று சொன்னால் என்னென்று பின்னால விளங்கப்படுத்துவேன். இந்த பூமியில 4 வேதங்கள் இறக்கப்பட்டவை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர், முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஃபுர்கான். இந்த 4 வேதங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, நேற்றைக்கு முந்தைய நாள் எல்லா மஸ்ஜிதுகளிலும் பதுருடைய சஹாபாக்களுடைய தினம் கொண்டாடப்பட்டது. நோம்போடு 313 சஹாபாக்கள் யுத்தத்தில் நோம்ப விட்டு தள்ள நோம்போடு இந்த விடயத்தில் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். மார்க்கம் எங்கிருக்கிறது? நாம் மார்க்கத்தை விட்டு எவ்வளவு பிரிந்திருக்கிறோம்? மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்ற விடயத்தில் இது மிகப்பெரிய ஒரு பாடம். 313 சஹாபாக்கள், கண்டி சஹாபாக்கள், தொழுகை கடமையாக அல்ல, துவா கேட்க தெரியாது, நபியை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், கண்ணுக்கும் மண்ணுக்கும் முன்னால் நின்று வணங்கிய மக்கள். 313 சஹாபாக்களை அல்லாஹ் நோம்போடு காவிர்களுக்கு முன்னால் நிப்பாட்டினான். சுபஹானல்லாஹ். ஆயிரம் இல்ல, நான் சம்பந்தமாக பயானம் சொன்னேன், பத்ர் சஹாபாக்களுடைய போர்க்களமும் வெற்றியும் கியாமத் வரைக்கும் மக்களுக்கு எதை உணர்த்துகின்றால், வெற்றி என்பதற்கு ஆள்பலமோ பணபலமோ ஆயுத பலமோ தேவையில்லை. உள்ளத்தின் நிறைவாக ஈமான் தவக்குள் இருந்தால் அல்லாஹ் ஆயுதம் இல்லாமல், ஆள்பலம் இல்லாமல், சக்தி இல்லாமல், பலகீனமாக மக்களை கொண்டு இந்த பூமியில் இந்த தீனை நிலைநாட்டுவார். நோம்போடு எதிரிகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறார், எப்படிப்பட்ட ஒரு அமைதியை உண்டாக்கிறோம் என்றால், 313 பேரையும் தூங்க வைத்தோம். யுத்த காலத்தில் எதிரிகளுக்கு முன்னான தூக்கம் வருமா? யுத்தத்தை அனுபவித்தவர்கள் நாம், எதிரிகளுக்கு முன்னால் நின்றவர்கள் நாம். அல்லாஹ் சொல்கிறார், எப்படிப்பட்ட ஈமானோடு எப்படிப்பட்ட ஒரு தவக்குலோடு மக்கள் இருந்தார்கள் என்றால், 313 சஹாபாக்களையும் நாங்கள் தூங்க வைத்தோம், விடிய காலையில் எழுப்பி வெற்றியை கையில் கொடுத்தோம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த செய்தியை இந்த ஈமானுடைய பாடத்தை அல்லாஹ் இந்த ரமலானுடைய 17வது நோன்பில் தான் இந்த முழு உலகிற்கும் செய்தி என்று சொன்னான். அது மட்டுமல்ல, பதிலுடைய போர்க்களம் நோன்பு 17 இந்த நீருக்கு முதலாவது புற்றுயிர் ஊட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்னொன்னா இந்த ரமலானுடைய சிறப்புல அல்லாஹ் நிகழ்த்திய இரண்டாவது ஒரு யுத்தம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், படித்திருக்கிறோம். தீனை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக நபியையும் சஹாபாக்களையும் மக்கத்து காவிர்கள் மக்காவை விட்டும் துரத்தி மதீனாவுக்கு அனுப்பினார்கள். அதற்கு நாம் சொல்லுவோம் ஹிஜ்ரத் என்பதாக. சொந்த வீடு, சொந்த உறவுகள், சொந்த தொழில் இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரு சஹாபி சொல்கிறார், நான் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்காக வெளியாகினேன். ஒரு காவிர் வந்து சொன்னான், மக்காவை விட்டு நீ முஹம்மதுக்கு பின்னால் போவதாக இருந்தால் மக்காவில் சம்பாதித்த ஒரு தூசு கூட நீ மதீனாவுக்கு கொண்டு போகக்கூடாது. சஹாபி சொல்றாரு, என்ற தோளில் இருந்த என்ற சார்பையை எடுத்து அவனுக்கு முன்னால உதவி சொன்னேன், என்னுடைய தீன் தான் எனக்கு வேணுமே தவிர மக்காவுடைய தூசு கூட எனக்கு தெரியாது. எனக்கு வேணாம், அணிந்திருந்த செருப்பையும் கலட்டிவிட்டு உதறிய தோல் சட்டையையும் கையில் கொடுத்துவிட்டு வெறும் காலோடு பாலைவனத்தில் நடந்து மதீனாவை நோக்கி சென்று அந்த சஹாப் சொல்றார். என்ன சொல்லுவாருன்னா, அவ்வளவு தியாகத்துக்கு மத்தியில ஹிஜ்ரி 2வது ஆண்டு நோம்பு 17 பதுருடைய வெற்றி கிடைக்கிறது. ஹிஜ்ரி 10 10,000 சஹாபாக்களோடு எந்த நாட்டை எந்த ஊரை எந்த காபாவை நபியும் சஹாபாக்களும் இழந்தார்களோ அந்த மக்காவுக்கு உறவுகளோடு 10,000 சஹாபாக்களோடு தக்பீர் முழக்கத்தோடு நோன்பு 20 தான் ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நுழைந்தார்கள். அது நோன்பு 20 நல்லா நிகழ்த்தி காட்டினார். பதிலுடைய வெற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நபியே மக்காவுடைய வெற்றி என்ற ஒன்றிடத்தில் வந்தால் மக்களை நீ சார்ந்தீர், எது அலையலையாக சாலை சாலையாக மக்கள் தீனுக்குள் வருவதை நீ காண்பீர். அப்படி கண்டால் இந்த ஆயத்து அந்த விடயத்தை தான் இறங்கியது. அந்த ஆயத்து இறங்கும் போது ஞாபகம் வந்ததால சொல்லிட்டு சப்ஜெக்டுக்கு வர எல்லா சஹாபாக்களும் சந்தோஷத்துல சிரித்தாங்க. என்ன, மக்கா வெற்றி கிடைக்க போகுது, மக்கள் தீனுக்குள்ள வரப்போறாங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க போகுது. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மட்டும் அழுகிறாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் சந்தோஷமான செய்தி என்று சொல்கிறான், அழகான ஒரு செய்தி சொல்கிறான், இவ்வளவு பேரும் சந்தோஷத்தில் இருக்கிறீங்க, நீங்க அழுகிறீங்களே வாப்பா. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நபி மௌத்தாக போறாங்க. இந்த ஆயத்து என்ன சொல்ல தெரியுமா, நபியே நீங்க வந்த வேலை முடிஞ்சது, தீன் வளர்ந்து விட்டது, 10,000 சஹாபாக்கள் மக்கா வெற்றியடைந்து விட்டது, எனவே அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி வஸ்தக்ஃபிருஹு தௌபா செய்து ரெடியாகுங்க மௌத்தை அடைவதற்காக. இனி நபி தேவல்ல, அதிலிருந்து கொஞ்சம் நான் போகல, ஹலரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியை விட்டு மறைந்தார்கள். எனவே இந்த ரமலான் என்பது அத்தனை தூய்மையான சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் சுமந்துள்ளதுதான் இந்த ரமலான். அதே போலதான் யாரெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோம்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் இந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தினானோ அதே போல கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆரம்பிக்கும் போதோ நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன், என்ன ஹதீஸ், அடிக்கடி நான் சொல்லுவேன், நீங்க ஏமாப்பா நோம்பு பிடிக்கிறீங்க, நோம்பு பிடிச்சா உங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும், ஏன் தராவி சொல்லுறீங்க, தராவி சொல்லுதா உங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும், யாராவது ஒருத்தர் கேட்டிருப்பீர்கள் அல்லது கேட்காமல் இருக்கலாம். அதில் வருகிறது மன்சாமரமான ஒரு வருட ரமதான், ஒரு வருட ரமதானில் அல்லாஹ்வை முழுமையாக நம்பியவராக சொர்க்கம் நரகம் அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களையும் நம்பியவராக சொன்ன நன்மைகள் கிடைக்கும் என்று ஆதரவு வைத்தவராக யாரு நோம்பு நோப்பாரோ அவருக்குரிய கூலி என்னவென்றால் அவர் முன்னால் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும், பட்டோலை புதுப்பிக்கப்படும், பாவங்கள் அழிச்சிட்டு செய்த குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பட்டோலை புதுப்பிக்கப்படும். யாருக்கு என்றால் ஒரு நோம்பாளிக்கு. மன் காமரமதான ஈமான் வாக்கி சாபன் மாத்த கட்டமம் இந்த தம்பி நோம்பு முடிச்சாரு சந்தேகம் எதுவும் இல்ல, டவுட் கிளியராக இருக்காரு. நேற்று கூட ஒரு இடத்துல தராவி தெளிக்கும் போது என்ற ஜுஸு ஆரம்பிக்கும் போது அதுல அல்லாஹ் சொல்கிறான், மனிதா கியாமத்தில் உன்னை எழுப்புகின்ற விடயத்தில் நீ சந்தேகப்பட தேவையில்லை. ஏண்டா ஒரு சொட்டு தண்ணீரை ஒவ்வொரு உறுப்பாக ஒவ்வொரு படைப்பாக உன்னுடைய தாயினுடைய வயிற்றுக்குள் ஆக்கி ஒன்பதாவது மாதத்தில் ஒரு மனிதனாக எனக்கு வெளியேற்ற முடியும் என்றால் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக ஒரு ஆலிமாக ஒரு முதலாளியாக ஒரு லோயராக வெறும் தண்ணியை எனக்கு உட்கார வைக்க முடியுமாக இருந்தால் இருந்து ஆக்கப்பட்டதன் பின்னால் மௌத்தாகின ஒன்ன அரிசிக்கு முன்னால நிப்பாட்டி கேள்விகளுக்கு நிப்பாட்டுவது என்பது பெரிய காரியம் அல்ல. சும்மா அல்லாஹ் கலக்கனாக வேறொரு படைப்பா ஒன்னை ஆக்கினோம், மௌத்தாகுவாய் மையத்தாக வைக்கப்பட்டதன் பின்னால் கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுவாய், இதில் சந்தேகம் இல்லை. இந்த ஈமானோடு யாரு நின்று வணங்குகிறாரோ தராவீஹ் என்ற கியாமுல்லைல் என்ற தஹஜ்ஜத் என்ற அந்த தொழுகைகளில் யாரு நின்று வணங்குகிறாரோ அவருடைய கூலி என்னண்டா அவருடைய முந்திய பாவங்களும் வல்லிக்கும். அதனால சனதாலிசன் சொன்னாங்க லிஸ்தாயிமி ஃபர்ஹதான், நோம்பாளிகளே ரெண்டு சுப செய்தி சொல்கிறேன் இந்த பத்மாவினோடு, இதை நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணல்லது சல்லதாலேசன் அவர்கள் சொன்னதை உங்களுக்கு ஒரு சுப செய்தியாக நான் சொல்கிறேன். சல்லதாலேசன் அவர்கள் சொன்னார்கள் லிஸ்தாயிமி ஃபர்ஹதான், நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம். பசியோட இருந்து தாகித்திருந்து தாகத்தோட இஃப்தாருடைய நேரத்தில் சுஃப்ராவுக்கு முன்னால அந்த உணவை எடுத்து நோம்ப திறக்கும் போது வருகிற ஒரு சந்தோஷம். உலமாக்களுக்கு ரெண்டு கருத்து சொல்றாங்க, ஒன்னா நோம்பு திறக்கும் போது வர சந்தோஷம், இன்னொன்னா முப்பது நோம்பையும் பிடித்து விட்டு தக்பீர் சொல்லி பெருநாள் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வருவாரே அந்த சந்தோஷம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குனா பெருநாள் தொழுகைங்கிறது நோம்பாளிக்கு தான், நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம். ஒன்னா நோம்பு திறக்கும் போதும் அல்லது பெருநாளுடைய தினம் இதுல வளமையா எல்லாருக்கு சந்தோஷம். இன்னொன்று சொன்னாங்க செல்லும் நோம்பாளிகளே, இது யாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல. இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா இந்த கயாமத்தில் அல்லாஹ் நோம்பாளிகளை மட்டும் தனி அழைத்து தன்னை அறிமுகப்படுத்துவார். சுபஹானல்லாஹ், தன்னுடைய ரப்பை சந்திக்கின்ற சந்தோஷம். அதனாலதான் குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது,
وسيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا.
சொர்க்கவாசிகளே, சொர்க்கத்துக்குள் இழுத்து கொண்டு போய் போடப்படும். சொர்க்கவாதிகளை கண்டவுடனே சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படும். அப்போ ஒரு இன்பத்தை நோக்கி மக்கள் போவதாக இருந்தா இழுத்து கொண்டு போகவில்லை. கல்யாண வீட்டுக்கு சொன்னா யாராவது திரும்ப வந்து கூப்பிடுறியா? இல்லையே, இங்கேயே சரண் செட்டாயும். வலிமாவுக்கு சொன்னா ஆறு ஏழு பேர் செட்டாகி வலிமாவுக்கு போய் சாப்பிட்டு வரும். ரெண்டாவதும் சொல்றலையே. அப்ப இங்க குர்ஆன் சொல்லுது, சொர்க்கத்துக்குள் சொர்க்கவாசிகள் இழுத்து கொண்டு போகப்படுவார்கள். இந்த ஆயத்தை தஃப்ஸீர்ல தேடி பார்த்தா ஏறிப்படி அல்லாஹ் சொல்கிறான், இன்று பார்த்தால் சொர்க்கத்தை விட ஒரு இன்பத்தில் சொர்க்கவாசிகள் நிப்பாட்டப்பட்டிருப்பார்கள். அது என்ன இன்பம்? படைத்த ரப்போடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோம்பாளிகளுக்கு கியாமத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், 70,000 திரைகள் நீக்கப்படும். 70,000 திரைகள், இது ஹதீஸ். 70,000, ஒன்று நீக்கப்படும், ரெண்டு நீக்கப்படும், மூணு நீக்கப்படும். 70,000 திரைகள் நீக்கப்பட்டு நோம்பாளிகளுக்கு சொல்லப்படும், அல்லாஹுவை காண்பீர்களாக. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லா அல்லாஹ், நாங்க உலகத்தில் அமல் செய்யும் போது காணல, பார்க்கலையே, காணாமல் அமல் செய்கிறோம். கியாமத்திலேயாவது அல்லாஹுவை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்டார்கள். சொன்னாங்க, நீல நிறவானம் வேகம் இல்லை, நீல நிறவானம். 14 பௌர்ணமி, அந்த நிலவை இரவையில் காண்பதற்கு உங்களுக்கு சிரமம் இருக்குமா என்று கேட்டார்கள். சொல்லுவாங்க, சிரமம் இருக்குமா? 14 பிறவை பிறைய வேகம் இல்லாமல் நீலவானத்தில் காண்பதற்கு சிரமம் இருக்குமா? சாவாக்களிடத்தில் கேட்டார்கள். சாவாக்கள் சொன்னார்கள், இல்லையா ரசூலல்லாஹ், இதே போல எந்த சிரமமும் இல்லாமல் நோம்பாளிகளும் நல்லவர்களும் கியாமத்தில் அல்லாஹ்வை காண்பார்கள். சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாலே சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருப்பார்கள், பேசுவார்கள், பார்ப்பார்கள், பேசிக் கொண்டே இருப்பார்கள். மலக்குகள் வந்து சொல்லுவாங்க, இதான் அந்த குர்ஆனுடைய வசனம், மலக்குகள் வந்து சொல்லுவாங்க, எவ்வளவு காலம் தான் பார்ப்பது, எவ்வளவு நேரம் தான் பேசுவது, சொர்க்கம் இருக்கிற வாப்பா வாங்க போகலாம் சொல்லுவாங்க சொர்க்கவாதிகள். நோம்பாளிகள் சொல்லுவாங்க, உலகத்துல தான் அல்லாஹ்வை காணல, இப்ப நான் கண்டிருக்கிறோம், விடுகிறேன், கொஞ்சம் பேசிவிட்டு வருகிறோம். மலக்குகள் சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் பேசல, கொஞ்ச நேரம் நீங்க பேசல, எவ்வளவு நேரமாக நீங்க பேசுறீங்கன்னா உலகத்தின் கணக்கின் ஆண்டின் கணக்கின்படி, நம்முடைய இந்த உலக ஆண்டின் கணக்கின்படி 8,000 வருடங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றிருக்கிறீர்கள். 8,000 வருடங்கள் நின்றிருக்கிறீர்கள். வாருங்கள் சொர்க்கத்துக்குள்ள போவோம் என்று இழுத்துக் கொண்டு போய் சொர்க்கத்துக்குள் நோம்பாளிகள் போடப்படும். நோம்பாளிகள் போகக்கூடிய சொர்க்கம் ரய்யான் என்ற சொர்க்கத்துக்குள் நிலவிக்கப்படுவார்கள். நோம்பாளிகளை தவிர வேற யாரும் அந்த சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது. நிறுத்தாக்கப்படுவார்கள், திருப்பப்படுவார்கள். எனவே நோம்பும் நோம்பாளிகளும் இவ்வளவு சிறப்பை சுமந்தவர்கள், இவ்வளவு கண்ணியத்தை சுமந்தவர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தை, இந்த சங்கையான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான விசேஷமான சில ரஹ்மத்துகளையும் சில மஃபிரத்துகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமலான் என்றால் தமிழ் அர்த்தம், பொருள் என்னென்றால் பரிசுத்தமாக்குவது என்று பொருள். அது என்னண்டா, தங்கத்தை கழுவுறனை பாத்துறீங்களா? தங்கத்தை கழுவுறனை பாத்துறீங்க, தங்கத்தை சுத்தமாக்குவாங்க. ஊத்தைலம் எடுத்து வெள்ளி அதுல ஊத்தைலம் எடுத்து அந்த கழுகுதலுக்கு சொல்ற ரமலா. ரமலா என்றா சுடுகிறது, பொசுக்கிறது, சுத்தப்படுத்துவது என்ற அர்த்தம். அப்படி என்றால் ரமலானுடைய மாதம் என்பது மக்களுடைய பாவங்களை, மக்களுடைய குற்றங்களை பரிசுத்தப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது, தூய்மையாக்குவது என்ற அர்த்தம். முதலாவது வரக்கூடிய ரா அது ரஹ்மத்தை குறிக்கும், இரண்டாவது வரக்கூடிய மீம் அது மக்ஸரத்தை குறிக்கும், லான் என்பது லவ் என்று சொல்வார்கள் பொறுப்பை குறிக்கும், சொர்க்கம் தருகோன் என்ற பொறுப்பை குறிக்கும். அதுல ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒன்னு என்னன்னா ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாம இந்த பூமியில யாரும் வாழ முடியாது. யாருக்கு வாழ முடியுமா? அர் ரஹ்மான் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வுடைய அருளற்ற அந்த அருள் இல்லை என்றால் இந்த பூமியில ஒரு காவிற்கு சொட்டு தண்ணீர் கூட அல்லாஹ் கொடுக்க மாட்டார். ஆனால் ரஹீம் மட்டும்தான், நல்லவர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுவான், மற்ற பாவிகள் அத்தனை பேரையும் தண்டிப்பான். இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. இரண்டாவது என்னென்றா மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு. இதுலதான் நிறைய பிரச்சனைகளே இருக்கு. நம்ம நாட்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா பாவம் இண்டா என்ன, எல்லாரும் தௌபா செய்திருப்பார்கள், யாரெல்லாம் இனி நான் தவறு செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருப்பார்கள். முதலாவது விளங்கோடும் பாவம் இண்டா என்ன, நமக்கு நாலு பாவம் தெரியும். என்ன பாவம்? மது அருந்துவது பாவம். நான் மது குடிக்கிறேன் பாப்பா, நாம் அது அறந்திரவும் இல்லை, பாவம். இரண்டாவது விபச்சாரம் செய்வது பாவம். நாம் விபச்சாரம் செய்யறல்ல, பாவம் அறிஞ்சிருக்காரு. மூணாவது திருடுவது பாவம். திருடனுடைய திருடியுடைய கையை வெட்டுங்கள் சொல்லுகிறான், இது பாவம். நாலாவது வட்டி பாவம். நாலு பாவம் தெரியும், ஆனா நான் மூணு பாவங்கள் சொல்கிறேன். இதில் யாரில் பரிசுத்தம் என்று உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள். இந்த பாவத்தை அல்லா லேசாக எச்சரிக்கல, நரகம் என்று சொல்கிறான். இவர்கள் நரகவாதிகள் என்று அல்லா திருத்தமாக சொல்கிறான். மூணு பாவம். முதலாவது என்ன, வயலுள் லிகுல்லி ஹுமத தில்லுமதா. வயல் என்றா ஏழு நரகத்திலிருந்து வடிஞ்சு வரக்கூடிய சேலும் சனமும் இரத்தங்களும் சேருகின்ற ஒரு கால்வாயான ஒரு அசிங்கமான நரகம்தான் வயல் என்று சொல்லக்கூடிய நரகம். இதை அல்லாஹ் சொல்கிறார் வயலுள் லிகுல்லி ஹுமத தில்லுமதா. ஒரு ஆள், இரண்டாவது ஆள், இங்க விபச்சாரம் வரல, பின்னால தரஞ்சமா செய்வேன், இங்க விபச்சாரம் வரல. வயலுள் லிகுல்லி ஹுமத தில்லுமதா. இரண்டாவது வயலுள் லில் முத்தஸ்ஸிஃபீன். மூணாவது வயலுள் லில் முஸல்லி. மூணு பேரை சொல்லி அல்லாஹ் சொல்கிறார் மன்னிப்பு கிடையாது, தௌபா இல்லாமல் மௌத்தாகினால் இந்த நரகந்தார் அவர்களுக்கு தங்குமிடம் என்று. முதலாவது ஆள் யாரு, வயலுள் லிகுல்லி ஹுமத தில்லுமத. கோல் பேசி புறம் பேசி திரிபவன் வயல் என்ற நரகத்தில் இருப்பான். இங்க சாதாரண வரல, இங்க விபச்சாரம் வரல, இங்க சூது வரல, இங்க பட்டி வரல, இங்க அல்லாஹ் சொல்கிறான் வயலுள் லிகுல்லி ஹுமத தில்லுமத. கோல் சொல்லி புறம் பேசி இன்னொருத்தருடைய குறையை பேசி திரிகிறானே அவன் வயிறென்ற நரகத்தில் இருப்பான். அதனால நல்லதாக சொன்னாங்க, இது பெண்களுக்கு சொல்லணும். ஆனா கஷ்டமான காலம் என்னன்னா ஆம்பளைகளுக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. சன்னதாரர்கள் சொன்னாங்க, நான் மேராஜுக்கு போனேன், ஏழு வாகனம் தாண்டி போனாங்க குரான் வாகனத்துல, மேராஜுக்கு போனேன், அங்க நிறைய பெண்கள் இருப்பதை நரகத்தில் கண்டேன், நிறைய பொம்பளைகள் இருந்தாங்க. நான் ஜிபிரீல் கிட்ட கேட்டேன், இவங்க யாரு என்று கேட்டேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவங்க யாருண்டா கோல் பேசி புறம் பேசி பொறாமைப்பட்டு பூமியில் வாழ்ந்தவர்கள். அப்படின்னா அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வசனத்துக்கு தஃப்ஸீர் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இஜ்தனிபு கதீரம் மினல் தன், எண்ணங்களை அவன் அப்படி இருப்பானோ, இவன் இதனாலதான் இப்படி செய்யறானோ, இவன் இதனாலதான் முன்னேறி இருப்பான், இவன் இதனாலதான் வாகனம் வாங்கியிருப்பான், இவன் இதனாலதான் வீடு கட்டிருப்பான், இவன் இதனாலதான் கார் ஓடுகிறான், இவன் இதனாலதான் மில்லு செய்கிறான் என்ற கெட்ட எண்ணத்திற்கே அது இந்த பாவம் தண்ணி இஸ்மன், அது பாவம் என்ற என்ன நீங்க சொன்னதாக செல்லும். சாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மக்களே நீங்க யாரை பற்றியும் யாரும் எனக்கிட்ட குறை சொல்லாதீங்க, இவர் அப்படி இவர் அப்படி என்று சொன்னாருங்க. ஏன் தெரியுமா, காலையில் நான் எல்லோரையும் பார்க்கும் போது நல்ல பரிசுத்த தூய்மையான உள்ளத்தோடு சந்திக்க விரும்புகிறேன், யாரை பற்றியும் யாரும் குறை சொல்லாருங்க. இதுக்கு இமாமுனா ரசாலி அல்லது அகமது ஹம்பலன் நினைக்கிறேன், ஒரு மனிதரே வந்து எழுப்பி கேட்டாரு, இமாம் அவர்களே இந்த இஸ்தரிவு கதீரம் என மண் என்ற ஆயத்துக்கு தஃப்ஸீர் என்ன என்று கேட்டார். இமாம் சொன்னாங்க, மாணவா இந்த ஆயத்தை என்ன சொல்லுது தெரியுமா, ரெண்டு விடயத்தை சொல்லுது. ஒண்ணு என்னன்னா பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து மூணாவது ஒருத்தரை புறம் பேசுறாங்க, குறை பேசுறாங்க, அவரிடத்தில் இல்லதா இருந்ததையோ இல்லாததையோ பேசுறாங்க. பேசினா என்ன பாவம் தெரியுமா, அயுஹைபாஹலுகும் அய்யாக்குல லஹ்மாஹி மைதா, சத்த பிணமாக போன ஒரு மனிதனுடைய இறைச்சை சாப்பிடுறாங்க. ரெண்டு பாவம், ஒன்னு சொன்னா ஒரு மனிதனை கொலை செய்யாமல் இறைச்சி சாப்பிட முடியாது, முதலாவது கொலை செய்யணும் கொலையுடைய பாவம், இரண்டாவது மாமிச இறைச்சி மனித இறைச்சை சாப்பிடுகிறார்கள் இரண்டாவது மூணாவது பாவம். ரெண்டு பாவம் செய்கிறான் ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதன் புறம் பேசினான். அதனால்தான் புதுமையான சட்டமாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் சொல்லுது என்னன்னா உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இது பாவம் என்று சொல்றது, இதுக்கு தௌபா செய்யணும். இந்த தௌபா இல்லாமல் இருக்கு மௌத்தாகினால் கியாமத்தில் வயிறென்ற நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுவோம் என்பதான் சொல்கிறேன். இஸ்லாம் சொல்லுது, யாரும் தப்பாக நினைக்க வேணாம், பயானில் தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதால் அதை சொல்றேன். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளையோட தொடர்பாக இருக்காரு, போக்குவரத்து செய்தார் ஒரு வீட்டுக்குள்ள, என்றத மூணு பேரு ரெண்டு பேரு அல்லது ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரும் வீட்டுக்குள்ள போக ஏதோ தப்பு நடக்க இவரும் கையால பிடிச்சிட்டாரு. கை வையுமா, விளங்குவதற்காக சொல்கிறேன், இஸ்லாம் மானத்தை மரியாதையை எந்த அளவுக்கு மனிதனை மதிக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சொல்கிறேன். பிடிச்சாரு, பிடிச்சு பள்ளி வாயிலும் கொண்டு வரார் ரெண்டு பேரும். அல்லாஹ் சொல்கிறான், தீன் சொல்கிறது அந்த ரெண்டு பேருக்கும் ஹத் இல்ல, பிடிச்சவருக்கு தான் ஹத் அடிக்கும். ஏன், நீயே உத்து பார்த்தாய், நீயே அவன் வீட்டை வேவு பார்த்தாய். ஒரு மனிதன் வந்தார் நவீனத்தில், ஒரு வழக்கு கொண்டு வந்தார், கவனமா கேளுங்க, ஒரு வழக்கை கொண்டு வந்தார். என்ன வழக்குண்டா, கண்ணில குத்திட்டாரு. என்ன கண்ணில குத்திட்டாரு? வடக்கு நபி இடத்துல வந்தது. சல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் குத்தினாய்? அதுக்கு இந்த மனிதர் சொன்னாரு, வீட்டுக்காரால் யார சொல்லா எந்த வீட்டுக்குள்ள வந்து தட்டி சலாம் சொன்னாரு. நான் அலைக்கும் சொல்லலை. குரான் என்ன சொன்னதோ, ஹத்தா தஸ்தானிசு வத்துஸல்லிமு அலா அஹ்லிஹா. இதை யாரும் கடைபிடிக்கல. தங்கச்சி ரூம் தானே, இந்த அடிச்சு பிடிச்சு குசினி வரைக்கும் போறேன். உம்மான ரூம் தானே, என்ன நம்ம ரூமுக்கு போறேன். ஒரு சாவி வந்து கேட்டாரு, அந்த விஷயம் ஒரு சாவி வந்து கேட்டாரு, யார சொன்னா ஏண்ட வீட்டில ஏண்ட உம்மாவை நான் தான் பராமரிக்கிறேன். ஏண்ட வீட்டில ஒரு ரூம் உம்மாவுக்கு படுத்திருக்கிறேன். எந்த வீட்டுல ஒரு ரூம் உம்மா இருக்கா? அந்த ரூமுக்குள்ள உம்மாட்ட போகும் போதும் கதவை தட்டி சலாம் சொல்லியா போகணும் என்று சாபி கேட்டாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியுமா, உன் உம்மாவை நிர்வாணமாக பார்க்க விரும்புறாயா என்று கேட்டாரு. நாம் என்ன யோசிப்போம்? ஏண்ட வீடு, ஏண்ட உம்மா, நான் கொடுத்த ரூம், அதுக்குள்ள சலாமா? இஸ்லாம் சொல்லுது உங்களோட வீடு அல்லாத ரூம் தான், உங்களோட ரூம் அல்லாம மகள ரூம், மகண்ட ரூம், உம்மாட ரூம், தங்கச்சிய வீடு, தொழிலாளியுடைய ரூம், வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள போகும் போது கவனமா கேளுங்க, ஹத்தா தத்தானிசு, முதல் வீட்டை தட்டணும். சலாம் சொல்றேன், முதல் தட்டணும். ஹத்தா தத்தானிசு, தட்டு விட்டு ஒத்து சல்லிமோ, பிறகுல தாங்கணும். ஏன் இஸ்லாம் சொல்றது? நீங்க சலாம் சொல்லக்கூடிய நிலைமையில பதில் சொல்ல முடியாத நிலைமையில் வீட்டார்கள் இருப்பார்கள். நீங்க தட்டினா சலாத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஒன்று சொல்லிமோ, பிறகு சலாம் சொல்லுங்க. ஆனா சலாம் சொல்லி நீங்க பதில் வரல. மூணு தரம் சலாம் சொல்லுங்க, பதில் வரல. அல்லாஹ் சொல்றான், வீட்டை விட்டு திரும்பிருங்க. உள்ளுக்கு பேசுறாருங்க. ஒருத்தன் குலம் செஞ்சிடப்பா, நீங்க முன்னுக்கு மதிப்பீங்க, குளம் கூட தலையில வந்துடும். ஆழமாக பேசுகிறது, கவனமாக பேசுகிறது. சலாத்துக்கு பதில் வரலையா, திரும்பிங்க. அந்த சாவி சொன்னாரு, யார சொன்னா இவர் வீட்டுக்குள்ள வந்தாரு, முன்னுக்கும் கதவுல தட்டினாரு. நான் சும்பல்ல சலாம் சொன்னாரு, பதில் சொல்லல. எந்த வீட்டு கதவுல சின்ன ஓட்ட அடிக்குது, உட்டு பார்த்தாரு, கம்பியால குத்தி விட்டு பதில் கேட்டாரு. பதில் சொல்லல, சலாம் சொன்னாரு, சலாத்துக்கும் பதில் சொல்லல. ஓட்டையால உட்டு பார்த்தாரு, யாராவது இருக்காங்களா என்று. நான் ரெடியாக இருந்தேன், எழுந்திருந்தேன். இவர் உட்டு பார்த்தாரு, கம்பெடுத்து கண்ணில் குத்தினேன். செல்லதாலே சொன்னாங்க, இந்த கண் குத்தப்பட வேண்டிய கண்ணு. எதை சொல்லி மக்கள் துருவி துருவி ஆராயாதீங்க. அவன் எங்க போறான், இவன் எங்க போறான்? சமுதாயம் சொன்னாங்க, கண்ணில் சிறந்த கண், கண்ணில் பரிசுத்தமான கண். எந்த கண்? தன்னுடைய குறையை தான் நல்லவனா, தான் பரிசுத்தமானவனா, என்னிடத்தில் குறை இருக்கிறதா, நான் சரியாக இருக்கிறேனா என்று எந்த கண் பார்க்கிறதோ அந்த கண் தான் சிறந்தது என்று சொன்னாங்க. எனவே தௌபாவுல முதலாவது தௌபா சொல்லுகிறேன், யாருடைய குறையாவது, யாருடைய பிணையாவது, பேசியிருந்தால், கதைத்திருந்தால், கண்ணுக்கு பிணை தென்பட்டால், அப்படி நான் எவரிடத்திலாவது பேசியிருந்தால், அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்க, யாரா இனிமேல் இந்த கண்ணை கொண்டு, இந்த வாயை கொண்டு, இந்த நாவை கொண்டு என்னை தவிர, என்னுடைய குறையை தவிர யாருடைய குறையையும் நான் பேச மாட்டேன். மௌத்துக்கு முன்னால அதனால சொன்னாங்க, ரெண்டு விடயத்தில் யார் எனக்கு சத்தியம் செய்வார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை எடுத்து தர நான் பொறுப்பு தான். யார் பொறுப்பு? யாரே நபி சொல்லம், யாரே ரெண்டு விடயத்தில் பொறுப்பேற்பாரோ இதனால் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொர்க்கத்தை வாங்கித்தர நான் பொறுப்பென்றார்கள். முதலாவது இரண்டு நாக்கை இழுத்து வைத்து செல்லதாக சொன்னார்கள். இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் உள்ள இந்த நாக்கால் வீணான பேச்சு பேசாமல், புறம் பேசாமல், வஞ்சகம் கொள்ளாமல் யார் இதை பாதுகாப்பாரோ, இவரையும் இவரையும் இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் உள்ள மறுமஸ்தானத்தை ஹலாலான உறவை கொண்டு மட்டும் யார் திருத்தி கொண்டாரோ, தன்னுடைய மனைவியின் மீது மட்டும் யார் திருத்தி கொண்டாரோ அவரையும் நான் சொர்க்கத்துக்கு பொறுப்படுப்பேன் என்றார். நேற்று இந்த குத்பாவுக்கு தயாராகும் போது ஒரு கிதாபை திரட்டி பார்த்தேன். அதுல ஹதீஸ் இல்ல, குர்ஆன் இல்ல, ஒரு பெரியவர் ஒரு வசனம் எழுதுகிறார். என்ன வசனம் என்றா, உலகத்துல நரம்பு இல்லாத எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு இருக்குமாக இருந்தா அது நாக்கு. ஆனா இந்த நாக்குடைய பவர் என்ன தெரியுமா, காபாவை விட காபத்துல்லாவை விட உயர்ந்த உள்ளத்தை வைத்து ஒரு வார்த்தையா உள்ளத்தை சுப்புணவாக்கிவிடும், உள்ளத்தை சிந்தா பின்னமாக்கிவிடும். கடைசி நேரம் ஹஜ்ஜத்துல் வதா நபியுடைய இறுதி ஹஜ்ஜி காபாவை திரும்பி பார்த்து செல்லதாலே செலவு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஆலயமே இந்த மூவியில சிறப்பான ஒரு கட்டிடம் நீதான், உன்னை விட இந்த உலகத்தில் சிறந்த கட்டிடம் எதுவும் இல்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஆனால் ஒரு மூவியுடைய ஒரு முஸ்லிமுடைய இரத்தமும் மானமும் மரியாதையும் உன்னை விட சிறந்தது, உன்னை விட சிறந்தது. உரிமை இல்லாமல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைத்தால், பேச்சால், நடையால், பாவனையால் உள்ளத்தை உடைத்தால் காபாவை உடைத்ததற்கு சமம் என்று சொன்னார். எனவே மௌத்துக்கு முன்னால மது இல்லை, விபச்சாரம் இல்லை, குடி இல்லை, திருட்டு இல்லை, ஆனா உள்ளத்துல கை வைங்க, நான் புறம் பேசுபவனா, குறை பேசுபவனா. ஒரு மாணவர் அனுப்பி கேட்டார் அதே மாணவர் அகமது பின் ஹம்பலிடத்தில், அப்படி என்றால் மனிதர்களுடைய விடயத்தில் ஆலிம்களும் மனிதர்கள் தானே, உளமாக்கள் மனிதர்கள் தானே, சாதாரண மனிதனை பற்றி புறம் பேசினா ஒரு மனிதனுடைய இலட்சியத்தின் பாவம் கிடைக்கும். உளமாக்களை பற்றி பேசினா, உளமாக்களுடைய குறை பேசினா சல்லல்லாஹு சொன்னாங்க, அதே இலட்சியில நஞ்சை கலந்து இந்த பாவம் கிடைக்கும், ஈமான் இல்லாம மௌத்தம். உளமாக்களுடைய குறைய யாரு பேசுகிறாரோ, யாரு கிடைப்பானோ, நான் சொல்லல அகமது பின் ஹம்பல் சொன்னாங்க, ஈமான் இல்லாத ஈமானை பிடிஞ்சு எடுக்கப்பட்ட நிலையில அவன் மௌத்து வரும் என்று நான் சொல்லுவேன். இந்த விடயத்தில் தௌபாட்டி நேரம் இல்லை, இரண்டாவது விடயம் வருகிறேன். இவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான் புறம் பேசுபவர்கள். அதனால ஒரு கொத்துவாவுக்கு நான் போயிருந்தேன், ஒரு தூரமான ஊர் செல்லல, இந்த ஆயத்தை மட்டும் பெரிய போட்டோவில் பெருசா பிரேம் பண்ணி ஹவுது எடுக்கிற ஹவுது அவனத்தில் மாட்டி விட்டுருச்சு. அதுல அர்த்தத்தையும் கீழே எழுதி புறம் பேசி போல் பேசி தெரிபவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்ற வாசகம் பெருசா பிரேம் பண்ணி ஹவுது அடிய மாட்டிருக்கு. ஒவ்வொரு தொழுகையாளிகளும் அஞ்சு நேரம் வாரவர் அஞ்சு தடவை வாசிப்பார்கள். என்ன விஷயம் தான், எனவே இவர்களை எல்லாம் சொன்னால் வயல் என்ற நரகத்தில் இருப்பார்கள். ஆனா அதுல நஷ்டம் என்ன தெரியுமா, புறம் பேசின பாவம் கியாமத்துல கொண்டு வருவோம். அந்த மனிதன் மன்னிக்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஏன், உதாரணமா சொல்றது, ஒருத்தருக்கு அடிச்சாரு அரைஞ்சாரு, இஸ்லாம் என்ன சொல்லுது, அரைக்கு அரை பழி வாங்குதல் இஸ்லாத்தில் கூடும். ஆனா ஒன்று சொல்றேன், நேரமும் போறது, உஹதுல நபியுடைய சாட்சா கொலை செய்யப்பட்டார். ஹம்சா மூக்கு வேற, கண் வேற, காது வேற, உதடு வேற, நாக்கு வேற, அறுத்து துண்டாக்கப்பட்டு நூலுல கோர்த்து ஹிந்தா கழுத்துல மாலை அணிந்து டான்ஸ் ஆடினார். நபி உஹதுக்கு வந்தாங்க, உஹதுடைய போர்க்களத்தை பார்த்து நபியுடைய சாட்சாவுடைய, கவனமா கேளுங்க, நபியுடைய சாட்சாவுடைய
ஜனாசாவில் தந்த நெட்டிய வச்சு அழுதாங்க. நபியுடைய வலதுகை, நபியுடைய சாச்சா ஹம்சத்து அசதுல்லாஹி வ அசது ரசூலி. ஹம்சா என்பவர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிங்கம், சிங்கம் என்று பெயர் வாங்கினவர். மௌத்து இத்தனை 80 சஹாபாக்கள் உகதுல கொலை செய்யப்பட்டாங்க. ஒரு ஆயத்து கூட இறங்கல, கவனமா கேளு, ஒரு குர்ஆனுடைய வசனமும் இறங்கல. இஸ்லாமியர்கள் சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்காங்க, ஜிப்ரீல் இறங்கல. ஆனா நபி சொன்னாங்க, சாச்சார ஜனாசாவை பார்த்து இந்த சாச்சாவுக்கு பதிலாக 70 பேரை பழி வாங்குவேன். எத்தனை பேரு? 70 பேரை காவிர்கள் தரப்பில் பழி வாங்குவேன். உடனே ஜிப்ரீல் இறங்கினாங்க. இறங்கி நபிக்கிட்ட கேட்டாங்க, நபியே உங்களோட சாச்சா 70 பேரா? உங்களோட சாச்சா ஒரு ஆள் தான், ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை தான் பழி வாங்கணும். 70 பேர் உலகின் சபத்தும் அதையும் விட்டு கொடுத்து அதையும் மன்னித்தால் நீங்க மிச்சம் பொறுமையான பொறுமைக்குரிய கூலிய வாங்குவீங்க. 83 ஆயத்து இதுக்கு பின்னால உபதிரிய போர்க்களத்தில் இறங்கிச்சு. முனாபிக்கரை அல்லாஹ் காட்டி கொடுத்தான். இவர் முனாபி, இவர் முனாபி, இவர் முனாபி கட்டு உஹதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ் நபிக்கு காட்டி கொடுத்தான். என்ன சொல்றா, பழிக்கு பழி வாங்கலாம். அவன் 1 கிலோ கூட அரைஞ்சிருப்பான், நீங்க 1.5 கிலோ போட்டா 500 கிலோ பழி வாங்க வேண்டி வரும். திரும்ப மன்னித்தால் மறந்தால் அல்லாஹ் நமக்கு கூலி தருவான். எனவே இது நீளமான தலைப்பு, இதுக்கு சௌபாகி புறம் பேசுறது, யாரையும் குறை பேசுவதில்லை. நானுமே அந்த காலம் என்னுடைய பாவத்தை நான் திருத்திக் கொள்கிறேன், நான் பரிசுத்தமாகிறேன். இரண்டாவது அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நரகம் உண்டாகும். அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு வைலந்திர நரகம் உண்டாவதாக. நான் கேட்கிறேன், அளவை நிறுவையில் எவ்வளவு மோசடி செய்வோம் சொல்லுங்க பாபு. ஒரு ஆள் ஒரு கிலோ இருக்காரு, எவ்வளவு மோசடி செய்வாரு? 500 கிராம். 3 சென்டிமீட்டர், 1000 சென்டிமீட்டர் அடக்காரு. எத்தனை சென்டிமீட்டர் திண்டுவாரு? 100 திண்டுவாரு. அவ்வளவுதான் திண்டு. 1 கிலோவுல 200 கிலோ திருடையாரு, விளைஞ்சிடும். 1 கிலோவுல வெப்பாரு 900 தூக்கிடுவாரு. 1000 கிராம் தான் 1 கிலோ, 3 கிராம் குறையக்களை தூக்கிடுவாரு. அல்லாஹ் சொல்றான், இவருக்கு தான் நரகம். இவர் ஒரு ஆள் 3 கிராம் திருடினா 10 பேர்த்த 30 கிராம், அதைத்தான் இஸ்லாம் பார்க்கணும். 100 பேர்த்த 3000 கிராம். 1 சென்டிமீட்டர் திருடினா 100 பேர்த்த 100 சென்டிமீட்டர். இஸ்லாம் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, வயிலுள்ளில் முத்தஃபிதீன், அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்கள் நரகத்தில் இருப்பார்கள். யாருடைய பணமும் யாருடைய சொத்தும் யாருடைய செல்வமும் என்னிலோ என்னுடைய மனைவியிலோ என்னுடைய குழந்தைகளோ கலக்கக்கூடாது என்பதுதான் ஈமானுடைய வார்த்தை. இன்னிலமான தலைப்பு, ஆழமாக பேச வேண்டும், நேரமில்லை என்பதால் இதை ஞாபகம் ஊட்டுகிறேன். எல்லோரும் தொழிலாளிகள், எல்லோரும் முதலாளிகள், எல்லோரும் வேலை செய்பவர்கள், இந்த விடயத்தில் கவனமாக இருங்கள். மக்களை ஏமாற்றலாம், சமூகத்தை ஏமாற்றலாம், ஒரு தொழிலாளி முதலாளியை ஏமாற்றலாம், ஆனால் படைத்த ரப்பை ஏமாற்ற முடியாது. கூர்ந்து கவனிக்கிறான், அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எனவே இதுல தௌபா செய்யுங்க. யல்லாஹ், என்னிடத்தில் இருக்கும் பணம், என்னிடத்தில் இருக்கும் சொத்துகள் ஏதாவது தவறுகளாக தெரியாமல் ஹராம் சேர்ந்திருக்கலாம், நீ மன்னித்து விடுவாயா? அல்லது இவரிடத்தில் இருந்து நான் திருடுவேன், நன்றாக தெரியும், அவரிடத்தை அணுகி, அல்லது அவர் யார் அணுகினால் கோபப்பட மாட்டாரோ அவரை அனுப்பி உண்மையை சொல்லி உண்மை சொல்லணும். கேட்டு வந்தா மன்னிக்கணும். ஆமாமா, கேட்டு வந்தாரு, நான் மன்னிக்கல, அவர் கல்லன் ஊரெல்லாம் பரம்பரை, நீங்க பாவி ஆயிடுங்க. நீங்க பாதியாயிருங்க. கேட்டு வருகிறார், உண்ட 1000 ரூபாய், உண்ட 500 ரூபாய், நான் ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு தெரியாமல் எடுத்தேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று வந்தால் மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். எனவே இந்த விடயத்தில் ஆழமாக இருக்கணும். நான் சொல்லுவேன் நினைக்கிறேன், நேரம் போதாவே குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் பேசுகிறேன். ஒருத்தர் காணி பத்தடி, உதாரணமா அவரது சொந்த வளம் காணி பத்தடி, ஆனா இவர் 12 அடியில கூட கட்டிருக்காரு. 2 அடி ஆடுற கேள்வி வரும் இல்லையா, 2 அடி ஆடுற, 2 அடி பக்கத்து விட்டு காணியாக இருக்கும். சொன்னாங்க இவருக்குரிய தண்டனை என்னன்னா, கியாமத்தில் அந்த 2.5 அடி காணி 7 பூமிகளும் வளையமாக்கப்பட்டு இவரது கழுத்துல தொங்க விடப்படும். தூக்கி கொண்டிருப்பாரு. ஹதீஸ் அவர்கள் உளவாக்கல் இருக்காங்க, கேளுங்க, உலகத்துல யார் ஆக பெரிய காணி திருடனோ அவனுக்கு ஒரு கொடி கொடுக்கப்பட்டு சில சின்ன சின்ன திருடர்களா பின்னால வருவாங்க. இவர் தான் லீடிங் பண்ணி போவார். ஒவ்வொரு மோசடிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கொடி கொடுக்கப்படும். அந்த கொடிக்கு பின்னால் அடையாளம் காட்டப்படும் இவர்கள் திருடர்கள் என்பதாக. எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் இருக்கு தௌபா. இதை வன்மையாக குர்ஆன் சொல்கிறது, வைலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு நரகம் உண்டாகும். இவங்க என்ன நினைக்காங்கன்னா, பணம் நம்ம கிட்ட எப்போ இருக்க விட நினைச்சாங்க. குர்ஆன் சொல்லுது மூணாவது, இதோட முடிவு மூணாவது, வைலுல்லில் முஸல்லி, தொழிலாளிகளுக்கு நரகம் உண்டாவதாக. தொழிலாளிக்கு நரகம் இந்த ஜும்மாக்கு வந்தா அடுத்த ஜும்மாக்கு தான் வர அவரு. இந்த பெருநாளைக்கு வந்தா அடுத்த பெருநாள் தான். ஏங்க சொல்லல, சரியான வேலை கஷ்டம். ஏன் நோம்பு பிடிக்கிற, வயல் செய்யறேன். ஏன் நோம்பு பிடிக்கிற, டிரைவிங் தான தொழிலே. ஏன் நோம்பு பிடிக்கிற, சரியான வெயில். அப்ப இப்படி செய்வோம், வேலையாட்கள் தொழிலாளிகள் வெயில் இல்லாத காலங்களில் நோம்பை பிடிப்போம் என்று உலமாக்கள் எல்லாரும் விருப்பத்தோம். அப்படி செய்வோம், வெயில் இல்லாத காலத்தில் வச்சுக்கிறேன் சவால்ல நம்ம நான். அப்படிதான் காரணம் வருது. 100% ஆண்கள் நோம்பில்லை என்பதை நினைக்கும் போது வாய்விட்டு பேசுவதா அழுவதா என்ன சொல்லுவது, தைரியமா சாப்பிடுறாங்கன்னா இதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. இது அல்லாஹ் பதில் சொல்லணும். கடமை புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், தீன் இந்த 5 தூண்களின் மீது நிப்பிக்கப்பட்டுள்ளது. தொழுகை நோன்பு, தொழுகை நோன்பு, ஜகாத், ஹஜ், ஷஹாதத், அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ். காரணம் இல்லை சொல்லலாம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழிலாளிகள் நரகத்தில் இருப்பாங்க. அவங்க யாருந்தா, இந்த வெள்ளிக்கிழமை வந்தா அடுத்த வெள்ளிக்கிழமை வாரு, லோர் சொல்லுதா அசர் இல்ல மகரிப்புக்கு வாரு, மகரிப் சொல்லுதா இசா இல்ல சுபவுக்கு வாரு, இசா சொல்லுதா சுபவுக்கு தூக்கம் துவருக்கு வாரு. இந்த அடுத்தது தக்பீர் கட்டினா எத்தனை ரக்கா தொழுத முந்தி யாகவும் இல்ல, மூணு சலாம் கொடுக்கற, நடந்துட்டு போகிற யாகவும் வர மூணு தான் தொழுது உண்டு, திரும்ப ஓடி வந்து தக்பீர் கொடுக்கற, வச்சாச்சு ஓகிறமா இல்லையா ஞாபகம் இல்ல, மறதியாளர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நரகம் உண்டாவதாக. எனவே மூணு விடயம் சொல்லியிருக்கேன். இந்த மூணுக்கும் இந்த ரமலானில் தனியே உட்கார்ந்து தௌபா செய்யுங்க. தொழுகையாளி, தொழுகையில் புறக்கணிப்பவர், அனபலங்களில் மோசடி செய்பவர், புறம் பேசுபவர். எனவே சிறப்பு மிக ரமதானை அல்லாஹ் நம் அனைவருக்கும் சிறப்பாக கழிப்பதற்கு தௌபி செய்வானா, நம் அனைவரை அல்லாஹ் புரிந்து கொள்வானா, நல்லவர்களாக வாழ வைப்பானா. அல்லாஹ் பரிசுத்தமான அடியார்கள் என்று உன்னுடைய பட்டியலில் யாருடைய பெயரை வைத்திருக்கிறாயோ அவர்களுடைய பெயர்களில் எங்களுடைய பெயர்களையும் சேர்ப்பாயா, அபராதிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நோயாளிகளை சுகப்படுத்துவாயாக, நீளமான ஹயாத்தை உண்டாக்குவாயாக. அல்லாஹ் யாரெல்லாம் கடனாளிகளாக, யாரெல்லாம் கஷ்டவாளிகளாக, யாரெல்லாம் பிரச்சனையாளிகளாக இந்த துனியாவில் வாழ்கிறார்களோ அத்தனையையும் நீ சீர்படுத்துவாயாக, எல்லோருக்கும் சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பாயாக, எல்லோருக்கும் சந்தோஷமான குணமான வாழ்க்கையை உண்டாக்குவாயாக, எல்லோரையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிக்காக கபூல் செய்வாயாக. واخر دعوانا ان الحمد لله رب العالمين
السلام عليكم ورحمه الله وبركاته இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام
اللہ دونوں عالم کے رسول.